இப்போது நான் இன்றைய சத்சங்கத்தை தொடங்கப் போகின்றேன். எங்களுடைய இரு குருமார்களின் ஆசியை எடுத்து வேண்டி, சத்குரு பாபாஜியின் ஆசியை வேண்டி, 11 சித்தர்மார்களின் ஆசியை வேண்டி, அதற்கு மேலாக இன்றைய தினம் முருகக்கடவுளின் ஆசியையும் வேண்டி, பாபாஜி முருக அவதாரம் என்று யோகியார் சொன்னபடியால் இன்று முருகக்கடவுளின் கந்த சஷ்டி விழா தொடங்குகின்றது. அது முக்கியமான நிகழ்வு. அந்த நாளில் இன்றைய சத்சங்கத்தை அவருக்கு நான் பாத காணிக்கையாக செலுத்தப் போகின்றேன். இவர்களுடைய ஆசியை வேண்டி இந்த சத்சங்கத்தை இப்போது தொடங்கப் போகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டுக்குடியில் வான்மீகரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போவநாதர், பழனிமலை போவநாதர், பழனிமலை போவநாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் செய்தி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பயர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியில் சேந்தனர் எம்மை காக்கவே, சமாதியில் சேந்தனர் எம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. தரணிதனில் 66 கோடி தீர்த்தம் உன் சரவணத்துள் அடக்கம், சாற்றுமோர் 70 கோடி மந்திரங்களும் உன் சராசரத்தினுள் அடக்கம், விரதமிகு 9 கோடி சித்தர்களும் உனது சுவீச்சம் தனில் அடக்கம், மேலான கோபாலயங்களும் உன் 6 படை வீட்டினுள் அடக்கம், இரவி முதல் 33 கோடி தேவர்களும் உன் இதய கமலத்தில் அடக்கம், ஈரேழு புகழ் அண்டங்கள் பலவும் உன்னிடத்தில் அடக்கம் ஐயா ஐயா. வருஷமியே பக்திஜன பதிவாளன வள்ளி குஞ்சரி மணாளா வளர்கமல மலர் அருள் சரச கோபால சரவண பவ முருகனே. இந்த பாடல் யோகி ராமையா அவர்கள் முருக பிரார்த்தனையாக பாபாஜிக்கு அர்ப்பணம் செய்த பாடல். இன்று முருகனின் முக்கிய நிகழ்வான கந்த சஷ்டி தினம் தொடங்குகின்றது. அதில் யோகத்திற்கு என்ன தேவை என்பதை எடுத்து உங்களுக்கு இன்றைய சத்சங்கத்தை தர விரும்பியிருக்கின்றேன். அதற்கு பாபாஜியின் அருளுடன் அதை நடத்துவோம். இந்த பாடலை யோகியார் முருக அவதாரமான பாபாஜிக்கு சமர்ப்பணம் செய்தார். இந்த பாடலை பெரும்பாலான சாதகர்கள் அவர்களுடைய பூசையில் பாடி தொடங்குவார்கள். இந்த பாடலை நீங்கள் சில முறை கேட்டிருப்பீர்கள், பல முறை கேட்டிருக்காமல் விட்டிருப்பீர்கள். அதற்குரிய காரணம் எங்களுடைய கிரியா யோகம் சமயமற்றது. இருப்பினும் பாபாஜி முருக அவதாரமாக நின்றபடியால் யோகியார் அதை எப்பவுமே பாடி தொடங்குவார். வெளிநாடுகளில் வரும்போது சில வேளைகளில் அதை விட்டு விட்டு பாடுவார். அதற்குரிய காரணம் அதை சமயமாக்கக்கூடாது என்பது. இருப்பினும் இந்த பாடல் யோகத்திற்கு முக்கியமானது. முருக அவதாரமாக அவர் குறிப்பிட்டிருப்பது பாபாஜியின் அவதாரத்தை 2 விதமாக கிரியா யோகத்தில் பல நூற்றாண்டுகளாக சொல்லி இருக்கின்றார்கள். ஒன்று, அவரை விஷ்ணு அவதாரமாக குறிப்பிட்டிருந்தார்கள் தொடக்கத்தில். பின்னர் யோகி ராமையா மூலம் அவர் முருக அவதாரமாக சொல்லப்பட்டார். அவருக்கு அந்த நிகழ்வை பாபாஜி அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் அவருக்கு கொடுத்திருக்கின்றார். அந்த ரெண்டு அவதாரங்களாக பாபாஜி வந்திருப்பதாக எங்களுடைய கிரியா யோகத்தை நாங்கள் எடுத்து செல்லுகின்றோம். ஆதலால் தான் எங்களுடைய சங்கம் மூலமாக நாங்கள் போட்டப்பட்ட படம் கிரியா குடும்பம் என்ற படத்தில் இந்த ரெண்டு கடவுள்மார்களுடைய படங்களும் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. சிவயோகத்துக்கு கீழ் அவரை விஷ்ணு அவதாரமாகவும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம், முருக அவதாரமாகவும் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். எல்லாத்துக்கும் மேலாக எங்களுடைய சத்குருவாக ஏற்றுக்கொள்ளுகின்றோம் பாபாஜியை. இந்த முருக அவதாரம் என்பது இந்த கிரியா யோகத்தில் ஒரு விதமான பங்கை அளித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த பங்கினை பற்றி இப்போது சிறிது ஆராய்வோம். முதலாவதாக முருகன் என்றால் எல்லோருக்கும் தெரியும், இரண்டு சக்திகளை உடையவர், தெய்வானை வள்ளி. இந்த மூன்றும் சேர்ந்ததுதான் எங்களுடைய பிராணயாமம். முருகன் நடுமூச்சாகவும் தெய்வானை இடது மூச்சாகவும் வள்ளி வலது மூச்சாகவும் எங்களுடைய உடலில் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். அது எங்களுடைய யோக பயிற்சிக்கு முக்கியமான இந்த மூன்று நாடிகள், மூன்று பிராணயாமங்கள். முருகக் கடவுளும் அவர்களுடைய சக்தியின் மூலம் எங்களுடைய உடலில் நடைபெறுகின்றதை மறந்து விடாதீர்கள். ஆகவே எங்களுடைய யோகத்திலையும் முருகக் கடவுள் இருக்கின்றார் என்றபடியால் நாங்கள் அவரை எங்களுடைய யோகத்தில் பிரார்த்திக்க வேண்டும். அதேபோல் இன்னும் ஒரு செயல்முறையிலும் அவர்கள் எங்களுடைய உடலில் இயங்குகின்றார்கள். அதாவது வள்ளி அம்மன் இச்சா சக்தியாகவும் தெய்வானை அம்மன் ஞானா சக்தியா கிரியா சக்தியாகவும் முருகக் கடவுள் ஞான சக்தியாகவும் இருக்கின்றார்கள். இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியா சக்தி. அப்ப இந்த மூன்று சக்திகளிலும் இந்த அவர்கள் இயங்குகின்றார்கள். அதுவும் எங்களுடைய யோகத்தில் எங்களுடைய நிலைகளை பொறுத்தது. இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியா சக்தி இல்லாத கிரியா யோகம் இல்லை. ஆகவே அந்த முறையில் கூட இந்த முருகக் கடவுளின் இயக்கம் எங்களுடைய கிரியா யோகத்தில் இணைந்திருக்கின்றது. அதற்கும் மேலாக முருகக் கடவுளின் ஆறு படை வீடுகளும் எங்களுடைய உடலில் தான் இருக்கின்றது, சூட்சும உடம்பில். அதை நாங்கள் பல தடவை சொல்லி இருக்கின்றேன். மீண்டும் இன்றைய தினத்தில் ஒரு தடவை எங்களுடைய சக்கரங்களாகிய மூலாதார சக்கரம், சுவாசிஸ்தானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை என்ற ஆறு சக்கரங்கள் எங்களுடைய சூட்சும உடம்பில் இருக்கின்றது. அந்த ஆறு சக்கரங்களிலும் ஆறு படை வீடுடைய முருகன் அமைந்திருக்கின்றார். மூலாதார சக்கரத்தில் திருத்தணி முருகனாகவும், சுவாசிஸ்தான சக்கரத்தில் சுவாமி மலை முருகனாகவும், மணிப்பூரக சக்கரத்தில் பழனி மலை முருகனாகவும், அநாகத சக்கரத்தில் திருப்பரங்குன்றம் பழமுதிர் சோலை முருகனாகவும், விசுத்தி சக்கரத்தில் திருப்பரங்குன்றம் முருகனாகவும், ஆக்ஞா சக்கரத்தில் திருச்செந்தூர் முருகனாகவும் அமைந்திருக்கின்றார். அது எங்களுடைய உடலின் அமைப்பு. அதற்கு மேலாக சிவன் வீற்றிருக்கும் சகசார சக்கரத்தில் முருகக் கடவுள் கதிர்காமத்தில் இருக்கும் முருகனாக ஏழாவது படையாக அமைந்திருக்கின்றார். அது சகசார சக்கர தலத்தில் இருப்பதால் தான் கதிர்காமத்தில் முருகனுக்கு உருவம் இல்லை, அருவமாகவே வழிபடுகின்றோம். திரைச்சீலைக்கு பின்னால் உருவமற்ற நிலை. இப்படியாக முருகக் கடவுள் எங்களுடைய யோகத்தில் மீண்டும் சக்கரங்கள் மூலமாக எங்களுடன் தொடர்பு கொள்ளுகின்றார். அப்போ நீங்கள் இதை எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால் முருகக் கடவுள் சக்கரங்களில் அமர்ந்திருக்கின்றார். இந்த சக்கரங்களின் செய்கைகள் எங்களுக்கு குண்டலினி பிராணயாமத்தில் முக்கியமானது. பிராணயாமத்தை நாங்கள் இடகலை, பின்கலை, சுழுமுனை என்ற நாடிகளில் ஊடாக கயிறு திரிப்பது போல் திரித்து 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 குண்டலினி பிராணாயாமத்தை யோகியார் சொன்ன முறைப்படி மீண்டும் 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 செய்து சொன்ன முறைப்படி மறந்து விடாதீர்கள். ஒரு நாளைக்கு 2 தடவை மாத்திரம் 16 குண்டலினி பிராணாயாமங்கள் செய்து இந்த குண்டலினி சக்தியை, அதாவது நாதம் ஆகிய இந்த குண்டலினி சக்தியை விந்து ஆகிய சிவனிடம் கொண்டு போய் சேர்ப்பதுதான் கிரியா யோக குண்டலினி பிராணயாமம். அப்போது இந்த பிராணயாம நிகழ்ச்சியை நீங்கள் குண்டலினியிலிருந்து சகசார சக்கரத்தில் விந்துவாக வீற்றிருக்கும் சிவனிடம் இந்த நாதத்தை கொண்டு போய் சேர்ப்பது இந்த குண்டலினி பிராணயாமம். இந்த குண்டலினி பிராணயாமத்தில் முழுக்க 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 முருகக் கடவுள் அமைந்திருக்கின்றார். அவருடைய திறந்தான் என்று. ஆகவே கிரியா யோக சாதகர்களாகிய நாங்கள் அவரை இந்த 6 நாட்களிலும், பக்தி வழிபாட்டில் இருப்பவர்கள் விரதம் இருக்கின்றார்கள், அது பக்தி முறைப்படி உபவாசம் இருக்கின்றார்கள். கடைசியாக 7வது நாளில் தாரணை என்று சொல்லி அந்த உபவாசத்தை முடிக்கின்றார்கள். அந்த நேரத்தில் சூர சம்சாரமும் நடக்கப்படுகின்றது. இந்த சூர போரை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால், அது கதையளவில் ஒரு சூரன் ஒரு ஒரு கொடிய அரக்கனை முருகக் கடவுள் கொன்றார் என்பதுதான் கதையே தவிர, அதை மீண்டும் யோகத்தில் தான் வந்து முடிகின்றது உள்கருத்து. அதாவது எங்களில் இருக்கும் எல்லா கெட்டவற்றையும் நாங்கள் அழிக்க வேண்டும். யோகத்தில் பயணிப்பவர்கள் குண்டலினி பிராணாயாமம் மூலம் குண்டலினி சக்தியை நாதத்தில் எடுத்து கொண்டு போய் விந்துவில் சேர்ப்பவர்கள் சகசாரத்தில் உங்களுடைய கெட்டவற்றை நீங்கள் உங்களுடைய உடல் மனதில் இருந்து அழிக்க வேண்டும். அந்த அழிப்புத்தான் சூரசம்சாரம். யோகத்தில் இருப்பவர்கள் நாங்கள் அதைத்தான் அப்படி பார்க்க வேண்டும். அதில் கடைசியாக நடக்கும் நிகழ்வுகள் உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் சரி, தெரியாவிட்டாலும் சரி, அந்த வதத்திற்கு பின் அந்த சூரனை முருகக் கடவுள் 2 விதமாக திருப்பி ஏற்றுக்கொள்ளுகின்றார். அதாவது மயிலும் சேவலுமாக கதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதில் கூட கிரியா யோக தத்துவம் இருக்கின்றது. மயிலை தனது வாகனமாகவும் சேவலை தனது கொடியாகவும் ஏற்றுக்கொள்ளுகின்றார். அதற்குரிய கிரியா யோக தத்துவம் என்னவென்றால், மயில்தான் உங்களுடைய குண்டலினி சக்தி, அதாவது வாகனம். சேவல் தான் அவருடைய கொடி, அதுதான் சகசார சக்கரம். ஆகவே அந்த கெட்ட அந்த ஒழுங்கற்ற அரக்கனை கொன்று அவனை தன்னிடம் மயிலாகவும் சேவலாகவும் அந்த அசுரத்தனத்தை அழித்த பின் அவரை ஏற்றுக்கொள்ளுகின்றார். அந்த மயிலிலிருந்து நாங்கள் சேவலை பிடிப்பதுதான் குண்டலினி பிராணயாமம். அதிலும் முருகக் கடவுள் இருக்கின்றார். ஆகவே இந்த முருகக் கடவுளை இந்த சக்கரங்களூடாக பார்க்கும்போது, மூலாதார சக்கரத்தில் இருந்து ஆக்ஞா சக்கரம் வரை உடலில் அமைந்திருக்கின்றது சூட்சும உடம்பில். அதைத்தான் அவருடைய மகா மந்திரமான சரவண பவ என்பது அமைந்திருக்கின்றது. மூலாதாரம் சானா ஆகவும் சுவாசிஸ்தானம் ராணா ஆகவும் மணிபூரகம் வானா ஆகவும் அநாகதம் நானா ஆகவும் விசுத்தி பானா ஆகவும் ஆக்ஞா சக்கரம் வானா ஆகவும் சரவண பவ என்ற முருகனின் மந்திரத்தில் அமைந்திருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அதே ஆதாரங்கள், அதே சக்கரங்கள் ஓம் நம சிவாய என்ற சிவ தத்துவத்திலும் அமைந்திருக்கின்றது. மூலாதாரம் ஓமாகவும் சுவாசிஸ்தானம் நா ஆகவும் மணிபூரகம் மானா ஆகவும் அநாகதம் சீனா ஆகவும் விசுத்தி வானா ஆகவும் சகசாரம் யானா ஆகவும் ஓம் நம சிவாய என்று அமைந்திருக்கின்றது. அப்போது இப்போது உங்களுக்கு என்ன புரிகின்றதென்றால், நாங்கள் யோக வழிபாட்டில் இந்த சக்கர எழுச்சிகளை குண்டலினி பிராணயாமம் மூலம் உசுத்தி எழுப்புகின்றோம். அதே நேரம் அது குண்டலினி பிராணயாமம். நாங்கள் தியானத்தில் என்ன செய்ய வேண்டுமென்றால், இந்த சக்கரத்தின் நிலைகளை தியான நிலையில் உற்று நோக்க வேண்டும் மனதினால். எல்லோருக்கும் இந்த சக்கரங்கள் உடலில் அமைந்திருக்கின்றது என்பது தெரியும். கிட்டத்தட்ட எந்த இடத்தில் அது அமைந்திருக்கின்றது என்பதை உங்களுடைய யோகா புத்தகங்களில் நாங்கள் பிரசுரித்திருக்கின்றோம். அந்த நிலைகளை நீங்கள் பார்க்கலாம். பார்த்துவிட்டு தியானத்தில் இருக்கும்போது அந்த நிலைகளை மனதினால் உள்நோக்கி பார்க்க வேண்டும். பயிற்சி கூடி 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 கொண்டு போகும்போது இந்த சக்கரங்களை நீங்கள் மனதினால் தியானத்தில் பார்க்கும்போது அது சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அதான் உங்களுடைய சக்கர எழுச்சியை நீங்கள் கண்டுபிடிக்கும் விதங்கள். உணர்வு நிலை மாத்திரமல்ல, உங்களுடைய தியான நிலையிலையும் நீங்கள் இதை பார்க்கலாம். இதை நான் ஏன் இன்று சொல்லுகின்றேன் என்றால், இந்த 6 நாள் விரதங்களை பக்தி மார்க்கத்தில் இருப்பவர்கள் கந்த சஷ்டியில் இதை விரதமாக பிடிக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் இந்த 6 நாட்களும் கிரியா சாதகர்கள், உங்களுடைய தியானத்தில் இன்றிலிருந்து 6வது நாள் வரையும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யும் தியானத்தை முருகக் கடவுளுக்கு, பாபாஜியை முருகக் கடவுளில் பார்த்து, அந்தந்த ஆதாரத்துக்குரிய இடத்தை உங்களுடைய தியானத்திற்கு கொண்டு வந்து, இன்றைக்கு 1வது நாளாகிய நாளில் மூலாதார சக்கரத்தை உங்களுடைய தியானத்தில் பார்த்து, நாளை சுவாசிஸ்தானத்தை பார்த்து, 3வது நாள் மணிபூரகத்தை பார்த்து, 4வது நாள் அநாகதத்தை பார்த்து, 5வது நாள் விசுத்தியை பார்த்து, 6வது நாள் சஹசாரத்தை பார்த்து தியானம் செய்யுங்கள். அதான் கிரியா சாதகர்கள் செய்ய வேண்டிய விஷயம். இந்த 6 முருக நாட்களிலும் 7வது நாளாகிய தாரணையில் நீங்கள் சகசார சக்கரத்தை நோக்கி உங்களுடைய தியானத்தை வைத்து, இந்த கந்த சஷ்டி என்ற பக்தி மார்க்கமான முருக வழிபாட்டை யோக மார்க்கமாக நீங்கள் செய்ய வேண்டும். அதை யோகியார் வலியுறுத்தி இருக்கின்றார் சில இடங்களில். என்றபடியால் இந்த கந்த சஷ்டி என்பது பக்தி வழிபாடு என்று அதை வெளியே விட்டுவிடாது. அதை யோக முறையிலும் அதனுடைய சக்திகளை, முருகக் கடவுள்தான் உங்களுடைய ஆதாரம் என்பதை புரிந்திருப்பீர்கள். அவருடைய அந்த வழிபாட்டு தினமான இந்த 6 விரத நாட்களும் 7வது நாளான பாரணையிலும் உங்களுடைய 6 சக்கரங்களையும் 7வது சக்கரமான சகசாரத்தையும் நோக்கி தியானத்தில் இருங்கள். அது நீங்கள் முருகக் கடவுளுக்கு செய்யும் அர்ப்பணம். அந்த முருகக் கடவுளில் நீங்கள் யாரை பார்த்து செய்கின்றீர்கள் என்றால், பாபாஜியை பார்த்து செய்கின்றீர்கள். பாபாஜி தான் முருகன், முருகன் தான் பாபாஜி. ஆகவே இந்த முருக நாட்களை தவறாது இன்று 1வது நாளிலிருந்து அதை தொடங்குங்கள். அதில் உங்களுக்கு பல அனுபவங்கள் கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அதை செய்யுங்கள் என்று கேட்கின்றேன். ஆகவே இந்த பாபாஜி, முருக அவதாரமான பாபாஜி கதிர்காமம் என்ற இடத்தில்தான் அவருக்கு ஞான தீட்சையும் தியான தீட்சையும் போக சித்தரால் கிடைக்கப்பெற்றது. அது எல்லோருக்கும் தெரியும். அந்த நாளில்தான் பாபாஜிக்கு முருகன் காட்சி கொடுத்திருக்கின்றார் என்று கிரியா யோகத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. அது உண்மையாகத்தான் இருக்கும். அதில் ஒரு விதமான சந்தேகமும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் கதிர்காமம் பாபா முருகனின் 7வது படைவீடு. மற்றது இது போகச்சித்தர், முருகனின் சீஷியர், முருக வழிபாட்டில் இருந்தவர், மாபெரும் சித்தர். அவர்தான் பழனிமலையில் பழனி முருகனை உருவத்தை நவபாஷண முறையில் செய்து அங்கு சிருஷ்டித்திருக்கின்றார். இந்த விஷயத்தில் இன்னொரு தகவலையும் உங்களுடைய அறிவுக்காக சொல்லுகின்றேன். இந்த கிரியா யோகத்தில் யோகி ராமையா அவர்கள் பல கோவில்களை தன்னுடைய காலத்தில் கட்டியிருக்கின்றார். யோக கோவில்கள் என்று நாங்கள் சொல்லுவோம். அதில் எல்லாவற்றையும் இன்று நான் உங்களுக்கு பட்டியலிட்டு சொல்லுகின்றேன். அவர் கட்டிய கோயில், அதாவது கோயில் முறையில் எல்லா சங்கங்களிலும் பாபாஜியின் டோம் இருக்கின்றது. அதை நாங்கள் யோக கோயில் அல்லது யோக டோம் என்று சொன்னாலும், இது சைவ சித்தாந்த முறைப்படி கட்டப்பட்ட கோயில்களை நான் கூறுகின்றேன். இங்கே ஒரு கோவில் கட்டியிருக்கின்றார். அது கருகாம கந்தனுக்கு தனது அன்பளிப்பாக கொடுக்க சொல்லி பாபாஜி 1968 ஆம் ஆண்டு யோகியாருடைய தியானத்தில் வந்து கேட்டதற்கிணங்க, ஒரு சிறிய காலத்தில் ஒரு 3 நாட்களில் அந்த கோயில் ரிச்வில் நியூயார்க் என்ற இடத்தில் கட்டப்பட்டது. அவர்களுடைய சாதகர்களால் தொடர்ந்து 72 மணித்தியாலத்தில் அந்த கோயில் கட்டி முடிக்கப்பட்டது. கோவில் என்று சொன்னால் பரங்கிப்பேட்டை கோயிலை எல்லோருக்கும் தெரியும், ஆதி கோயில். அதே மாதிரி ஒரு கட்டிடம் கோயில் முறைப்படி அமைந்த இடம் முருகனுக்கு கட்டப்பட்டது. அதைத்தான் நாங்கள் இங்கு கோவில் என்று சொல்லுகின்றோம். பயந்து விடாதீர்கள், 5 வீதிகளோடு சிதம்பரம் மாதிரி கட்டினார்களா 3 நாளில் என்று, அப்படி அல்ல. அந்த உருவத்தை பிரதிஷ்டை செய்வதற்கு ஒரு ஆதி மூலமாக ஒரு வாசலுடன் கட்டப்பட்ட கட்டிடம் அது. கதிராம கந்தனின் கோவில் என்று அழைத்தார் யோகியார். பாபாஜியின் விருப்பத்துக்கு இணங்க அது பாபாஜியால் கதிராம கந்தனுக்கு பரிசாக கொடுக்கப்பட்டது. அடுத்த கோயில் அமெரிக்காவில் இருக்கின்றது, காளி கோவில். காளிக்கென்று சொல்லி ஒரு கோவில் கட்டினார் யோகியார். அதுவும் நியூயார்க்கில் தான் அமைந்திருக்கின்றது, கிராண்ட்ஸ்வில் நியூயார்க் என்ற இன்னொரு நகரத்தில். அது 2வது கோயில் அமெரிக்காவில் அமைந்திருக்கின்றது. 3வது கோயில் பழனி ஆண்டவர் கோயில் என்று ஒன்றை கட்டினார் யூமா அரிசோனா என்ற இடத்தில் அமெரிக்காவில். அது பழனி மலை முருகனுக்காக யோகியார் கட்டிய கோயில். 4வதாக ராமலிங்கேஸ்வரர் கோயில் என்று ஒன்றை அதே ஜூமாவில் கட்டினார். அது அவர் கட்டியதுக்குரிய காரணம், ராமருடைய விஷ்ணு அவதாரமாகிய ராமரை கௌரவிக்கும் முகமாக அந்த வழிபாடு எங்களுடைய யோகத்திற்கு தேவை. ஏனென்றால் பாபாஜி விஷ்ணு அவதாரமாகவும் போற்றப்படுகின்றார். ஆகவே அவர் அந்த ராமலிங்கேஸ்வரர் கோயில் என்ற கோயிலை அங்கு உருவாக்கினார். அதனுடைய பிராயச்சித்தம் என்னவென்றால், அந்த கோயில் ராமேஸ்வரத்தில் இருக்கும் கோயிலின் முறைப்படி அமைக்கப்பட்டது. ராம வழிபாட்டுடன் அத்துடன் சிவ வழிபாடு லிங்க வழிபாட்டுடன் சேர்த்து அமைக்கப்பட்டது. ராமர் விஷ்ணு அவதாரமாக இருந்தாலும் அவர் லிங்க வழிபாடு செய்திருக்கின்றார். 2 தடவைகள், ஒன்று அவருடைய காலகட்டத்தில், 2வது ராவணனை அழித்த போருக்கு பின். ஆகவே யோகியார் இந்த கோயிலை பிரதிஷ்டை பண்ணினார். அது 4வது கோயில் அமெரிக்காவில் அமைந்திருக்கின்றது. இது 4 சைவ சித்தாந்த வேதாந்த முறப்படி கோயிலாக அமைக்கப்பட்டது. அதைவிட வேறு நாடுகளுக்கு வருவோமாக இருந்தால் கோயில்களை பார்த்து கொண்டு, கோயில் வழிபாடுகளை பார்த்து கொண்டு, ஆதனூரில் பழனி ஆண்டவ முருகனையும் பாபாஜியையும் போகச்சித்திரையும் வைத்து ஒரு கோயில் ஒன்று கட்டினார், சமாதி கோயில் என்று இப்போது அழைக்கப்படுகின்றது. அந்த கோயிலில் தான் யோகியாருடைய சமாதி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதுவும் கோயில் முறைப்படி கட்டிய கோயில். அதைவிட மற்ற இடங்களில் எல்லாம் பல டோம், பாபாஜி டோம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அது அந்த டோம்களெல்லாம் அவர் யோக வழிபாட்டுக்காக எல்லா சங்கங்களிலும் கட்டவில்லை. அவர் காணி வேண்டி, இடம் வேண்டி, நிலம் வேண்டி அமைத்த சங்கங்களில் எல்லாம் அது அமைந்திருக்கின்றது. அந்த 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 பழக்க வழக்கத்தின்படி, அந்த முறைப்படி எங்களுடைய கூட்டு சங்கங்களிலும் கனடா பாபாஜி யோகா சங்கத்தில் அந்த டோம் அமைந்திருக்கின்றது. அதை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள் பல தடவை. அந்த முறையில்தான் இங்கு நாங்கள் யோகா மையத்தை வைத்திருக்கின்றோம். அது எங்களுக்கு கிடைத்த பாபாஜியாலும் யோகி ராமையாவால் இங்கு கிடைத்த அருள். இப்படியாக கோயிலாக இருக்கும் இந்த ஐந்து கோயில்களும் நான் கேள்விப்பட்ட கோயில்களில், இந்த கோயில் வழிபாட்டில் இருக்கும் கடவுளுக்கு கடவுளை பிரதிஷ்டை செய்வது என்பதை பற்றி சிறிது ஆராய்வோம். அதை யோகியார் ஒரு இடத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார், அதை நான் உங்களுக்கு அனுபவத்துக்கு தருகின்றேன். அதாவது நீங்கள் எந்த கோயில் அமைப்பை செய்யும் போதும் அந்த பிரகார முறைப்படி செய்ய வேண்டும். அந்த கோயில் அமைப்புக்கு பிரகார முறைப்படி அந்த கோயிலை செய்து யோகியார் இந்த ஐந்து கோயிலுக்கும் கும்பாபிஷேகம் வைத்திருக்கின்றார். மறந்துவிட்டேன், ஒரு ஒரு கோயிலை, முக்கியமான கோயிலை, அது பாபாஜியின் பிறந்த இடமான பரங்கிப்பேட்டையில் அமைந்திருக்கும் பாபாஜி கோவில், அதுவும் அதே முறையில் தான் அமைக்கப்பட்டது. எல்லாமாக ஆறு கோவில்கள். இந்த ஆறு கோவில்களையும் பிரதிஷ்டை பண்ணும்போது அந்த பிரதிஷ்டை பண்ணும் முறையை அவர் ஒரு இடத்தில் விளக்கியிருக்கின்றார். அது என்னவார் என்றால், இந்த ஐந்து பூதங்களையும் வைத்து இந்த கோயிலுக்குரிய சக்தியை பிரபஞ்சத்திலிருந்து அந்த கோவிலுக்கு கொண்டிருக்கும் முறையை பற்றி ஒரு சிறு இடத்தில் விளக்கம் கொடுத்திருக்கின்றார். அது என்னவாரி என்றால், ஆகாயம், அதாவது பிரபஞ்சத்தில் இருக்கும் சக்தியை, இந்த ஐந்து பூதங்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அப்போது இந்த கும்பாபிஷேகம் வைப்பதற்கு இந்த இறை சக்தியை மேலே கடைசி பஞ்சபூதங்களின் மேலே இருக்கும் இடமாகிய சகசாரம், அதாவது பிரபஞ்சத்திலிருந்து, ஆகாசத்திலிருந்து அதற்கு அடுத்த பஞ்சபூதமான காற்று பாவித்து, அந்த காற்றை பாவிப்பது என்ன மாதிரி என்று கூறுகின்றார் என்றால், மந்திரங்கள், யாகம் வளர்த்து மந்திரங்களை உச்சாரணம் செய்து அந்த இறை சக்தியை ஆகாயத்திலிருந்து காற்று மூலமாக கீழே கொண்டு வந்து, அந்த மந்திர சக்தியை காற்று மூலமாக கொண்டு வந்து, அதாவது ஒலி, சவுண்ட், ஓம்காரம், அதன் வழியாக காற்று மூலமாக நெருப்புக்கு கொண்டு வந்து, நெருப்புத்தான் யாகம், அதை அந்த கோயிலுக்கு முன்னால் வளர்ப்பார்கள். அந்த யாகத்தை அவர்கள் வளர்க்கும் போது அந்த யாகத்தில் ஒரு கும்பம் ஒன்று செய்திருப்பார்கள். அந்த கும்பத்துக்கு யாகத்தில் இருந்து ஒரு தொடர் ஒன்றை காட்டியிருப்பார்கள். அந்த தொடர்பு மூலம் அந்த கும்பத்திற்கு அந்த சக்தி நெருப்பிலிருந்து நீருக்கு கொண்டு வரப்பட்டு, கும்பம் மூலமாக அந்த கும்பத்தை சுற்றி நூல்களால் 72,000 சுத்து போட்டிருப்பார்கள். அதுதான் எங்களுடைய 72,000 நாடி நரம்புகள். அதை அந்த கும்பத்தில் அந்த சக்தியை இறக்கி அந்த யாகம் முடிந்தவுடன் அந்த நீர் நிலையில் இருக்கும் அந்த சக்தியை எடுத்துக்கொண்டு போய் நிலம் நிலையில் இருக்கும் உருவத்திற்கு ஊற்றி பிரதிஷ்டை பண்ணுவார்கள். அதிலிருந்து அந்த உருவம் அந்த சக்தியை பெற்றுவிடும் என்பது வேதாந்த முறை. அப்போ நீங்கள் இதை கண்களால் பார்த்திருந்தாலும் அதற்குரிய விளக்கத்தை இன்று கொடுப்போம் என்று விரும்பினேன், அதையும் தந்திருக்கின்றேன். ஆகவே இன்றைய இந்த முருகக் கடவுளின் நாளான நாளில், முருகன் வள்ளி தெய்வான இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தியாக அமைந்திருக்கிற நாளில் நாங்கள் ஒரு சிறிய பஜனுடன் இந்த சத்சங்கத்தை முடிப்போம். நான் அந்த பஜனை சொல்லி தருகின்றேன், 16 தடவை சொல்லுவோம். நீங்கள் எல்லோரும் அதை நீங்கள் இருந்த இடத்திலிருந்து கண்களை மூடிக்கொண்டு சொல்லுங்கள். அதை இப்போது நாங்கள் செய்வோம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி, ஓம் ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி, ஓம் ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி, ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் யா சக்தி ஞான சக்தி கிரியா சக்தி ஓம் 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 சக்தி ஞான சக்தி கிரியா சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் இச்சா சக்தி ஞான சக்தி கிரியா சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் இச்சா சக்தி ஞான சக்தி கிரியா சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் இச்சா சக்தி ஞான சக்தி கிரியா சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் இச்சா சக்தி ஞான சக்தி கிரியா சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் இச்சா சக்தி ஞான சக்தி கிரியா சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் இச்சா சக்தி ஞான சக்தி கிரியா சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் இச்சா சக்தி ஞான சக்தி கிரியா சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் இச்சா சக்தி ஞான சக்தி கிரியா சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் இச்சா சக்தி ஞான சக்தி கிரியா சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் இச்சா சக்தி ஞான சக்தி கிரியா சக்தி ஓம் ஓம் கிரியா பாபா ஜினமோம் ஓம் சரவண பாபா. இத்துடன் இந்த சத்சங்கத்தை முடிக்கின்றேன்.